2021 ஆண்டு ஜூன் மாத தென்றலிதழில் பாசு ரமணனின் மேலூர் வாழ்வில் பகுதியில் ஸ்ரீ அருணகிரிநாதர் பகுதி 1 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். தமிழ் கடவுளாகவும் குண்டுதோறும் அமர்ந்து குறை தீர்க்கும் குகனாகவும் விளங்குபவன் முருகப்பெருமான். அம்முருகனையே தந்தையாகவும் குருவாகவும் கடவுளாகவும் போற்றி வழிபட்டு உயிர்ந்த அடியார்கள் எண்ணற்றோர். அம்முருகனடியார்களுள் தலை சிறந்தவராக திகழ்பவர் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருளை தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமிநாதன் ஆனான். அவ்வாறு முருகனிடமிருந்து நேரடியாக உபதேசம் பெற்றோர் மூவர் மட்டுமே. முதலாம் அவர் அகத்தியர், இரண்டாம் அவர் அருணகிரிநாதர், மூன்றாம் அவர் பாம்பன் சுவாமிகள். மகான்கள் ஞானிகள் பலர் முருகனை தொழுதிருக்கலாம், அவர்தம் காட்சியினையும் பெற்றிருக்கலாம், அடியார்களாகவும் அருளாளர்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் நேரடி உபதேசம் பெற்றது இம்மூவர் மட்டுமே. பிறப்பு. வாக்கிற்கு அருணகிரி என்று போற்றப்படும் அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் வணிகர் குலத்தில் பிறந்தார். தந்தை திருவெண்காடர், தாயார் முத்தம்மை. அருணகிரிக்கு ஆதி என்றொரு மூத்த சகோதரி இருந்தார். அருணகிரியின் தந்தை சிறுவயதிலேயே துறவு பூண்டு சென்று விட்டார். அதனால் அவரை அன்போடு வளர்த்து வந்தாள் அன்னை முத்தம்மை. அருணகிரிக்கு இளவயதிலேயே நல்ல அறிவாற்றலும் அரிய நினைவாற்றலும் கவித்திறனும் இருந்தன. அவர் திண்ணைப்பள்ளியில் படித்து வரும் காலத்தில் திடீரென தாயார் முத்தம்மை காலமானார். தந்தை தாய் இருவரையும் இழந்து வருந்திய அருணகிரியை தாய் போல் இருந்து அவரது சகோதரி ஆதி வளர்த்து வந்தார். இளமை பருவம். தமிழின் மீது ஈடுபாடு கொண்டு அதிலிருந்த இலக்கிய இலக்கணங்களை சிறப்புடன் கற்றுத்தேர்ந்தார் அருணகிரி. அதே சமயம் வடமொழியின் மீதும் ஆர்வம் அதிகரித்தது. எனவே ஆசிரியர் ஒருவரிடம் அதனையும் நன்கு பயின்றார். ஆனால் இளமை மிடுக்காலும் செல்வ செருக்கினாலும் தீய நண்பர்களின் தொடர்பாலும் பரத்தையரை நாடி செல்ல ஆரம்பித்தார். சுட்ட சொல். கண்டிக்க யாரும் இல்லை. சகோதரியின் அறிவுரை காதில் ஏறவில்லை. நாளடைவில் உடல்நலம் சீர்குலைந்தது. நோய் தாக்கியது. நோய் முற்றிய நிலையிலும் காம வேட்கை தணியவில்லை. பரத்தையர் இவரை ஒதுக்கினர். இவரை தவிர்ப்பதற்காக மிக அதிக பொருள் கேட்டனர். செல்வம் குன்றியதால் அருணகிரியாரின் கையில் பணமில்லை. இளமை வேட்கையால் தவித்த அவர் பரத்தையரிடம் செல்வதற்காக சகோதரியிடம் பொருள் கேட்டார். வறுமையின் பிடியிலிருந்த சகோதரியோ நொந்து போய் தன்னிடம் பணமில்லை என்றும் நானும் ஒரு பெண்தான் என்றும் கூறினார். அந்த சொல் தீயாய் அருணகிரியின் உள்ளத்தை சுட்டது. ஆசை விட்டது. அகம் தெளிந்தது. உடல் தளர்ந்தது. ஆனாலும் குற்ற செயல் முள்ளாய் மனதை உறுத்த செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக உயிரை மாய்த்து கொள்ள எண்ணினார். தரிசனம். அகம் நெய்ந்து அண்ணாமலையை நாடினார். அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஒரு கோபுரத்தின் மேலேறி கீழே குதித்தார். அப்போது இவரது முன்வினை பயனால் முதியவர் ரூபத்தில் அங்கே தோன்றிய முருகன் அருணகிரியை தன் கையில் தாங்கினார். உடல் நோயினை நீக்கினார். மன வருத்தம் போக்கினார். மயில் வாகனனாய் காட்சி தந்து அருணகிரியை நோக்கினார். முருகனின் காட்சி கண்டு அகமகிழ்ந்த அருணகிரி அவனது ஞான ஒளி கண்டு மலைத்தார். அவனை துதிக்கும் வழி அறியாமல் திகைத்தார். ஆனந்தத்தில் கண் நனைத்தார். அருணகிரியின் நிலை கண்டு இறங்கிய முருகப்பெருமான் தம் வேலால் அருணகிரியார் நாவிலே சரவண பவ என்னும் ஆறெழுத்து மந்திரத்தை பொறித்தார். ஞானோபதேசம் அளித்தார். அருணகிரி மனம் கழித்தார். ஆனந்த அருள் வெள்ளத்தில் குளித்தார். பின் அருணகிரியின் தாயார் பெயரான முத்து என்பதையே முதல் வாக்கியமாக கொண்டு தம்மை பாடும்படி முத்தை தரு என முதற் சொல்லை எடுத்து கொடுத்தார் முருகப்பெருமான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபத என ஓதும் என்னும் முதல் திருப்புகழ் அங்கு பொங்கி எழுந்தது. ஞானத்தவம். அது முதல் பரவச நெறியில் திளைத்தார் அருணகிரி. திருவண்ணாமலை ஆலயத்தின் கம்பத்து இளையனார் சந்நிதியில் அமர்ந்து மௌன தவத்தில் ஆழ்ந்தார். தவத்திலிருந்து மீண்ட வேளைகளில் சந்த பாடல்களை மனமுருகி பாடினார். விரைவிலேயே அருணகிரிக்கு ஞானம் கைவரப் பெற்றது. உடல் பொன்போல் ஒளி வீசிட்டு ஆசு கவியாய் முருகன் மீது எண்ணற்ற பாடல்களை பொழிந்தார். அவரை தரிசிக்க பக்தர் கூட்டம் பெருகியது. ஆனாலும் அருணகிரி எல்லோரையும் தவிர்த்து எப்போதும் தவத்திலேயே ஆழ்ந்திருந்தார். இடையிலே ஒற்றை ஆடை தவிர்த்து வேறேதும் அணியாதவராய் பசித்த போது மட்டும் ஒரு கவளம் உணவு உட்கொண்டு வாழ்க்கை நடத்தினார். இதனால் அருணகிரியின் பெருமை நாடெங்கும் பரவியது. வாதம் விவாதம். அக்காலத்தில் வில்லிபுத்தூரார் எனும் தமிழ் புலவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தீவிர தமிழ் பற்று கொண்டவர். மற்ற புலவர்களை வாதிக்கு அழைப்பார். போட்டி நடக்கும் போது வில்லிபுத்தூரார் தம்முடைய கையில் நீளமான ஒரு துரட்டி ஒன்றை பிடித்திருப்பார். அதன் ஒரு நுனியில் காதை அறுக்கக்கூடிய சிறிய அரிவாள் கட்டி வைக்கப்பட்டு இருக்கும். அதை எதிராளியின் காதின் மீது வைத்துக்கொண்டு கேள்வி கேட்பார். பதிலில் ஏதேனும் தவறு இருந்தால் சற்றும் தயங்காமல் உடன் துரட்டியை இழுத்து காதை அறுத்து விடுவார். வில்லிபுத்தூராரிடம் காது அறுபட்ட பல புலவர்கள் அருணகிரிநாதரை சந்தித்து விஷயத்தை தெரிவித்தனர். வில்லிபுத்தூரார் நல்லவர்தான் என்றாலும் அவரது இச்செய்கை தவறானது என்பதை அவருக்கு உணர்த்த விரும்பினார். அருணகிரியை பற்றி வில்லிபுத்தூரார் நன்கு அறிந்திருந்தார் என்றாலும் தமிழ்ச்செருக்கால் அவரையும் தன்னோடு வாதுக்கழைத்தார். அருணகிரி உடன்பட்டார். போட்டி தொடங்கியது. துரட்டியோடு போட்டிக்கு தயாராக அமர்ந்திருந்தார் வில்லி. அதை கண்ட அருணகிரியார், சமமான இருவருக்கு இடையே நடக்கும் போட்டி என்பதால் தமக்கும் அதுபோல் ஒரு துரட்டி வேண்டுமென்றும், தாம் கேட்கும் கேள்விகளுக்கு வில்லிபுத்தூரார் சரியான பதில் கூறாவிட்டால் அவர் காதும் அறுக்கப்படும் என்றும் ஒரு நிபந்தனையை கூறினார். இதுவரை யாரும் வில்லிபுத்தூராரிடம் அவ்வாறு பேசியதில்லை. அதனால் சற்றே துணுக்குற்றார் வில்லி. இருந்தாலும் தம் புலமை மீதிருந்த நம்பிக்கையால் அதற்கு உடன்பட்டார். உடனே ஏகாட்சர செய்யுள் என்ற அமைப்பில் ஒரு பாடலை பாட ஆரம்பித்தார் அருணகிரியார். என்றொரு பாடலை சொன்னார் அருணகிரி. கேட்டு அப்படியே திகைத்து போய்விட்டார் வில்லி. பாடலும் புரியவில்லை, பொருளும் தெரியவில்லை. அப்படியே விதிர்விதிர்த்து போய் அமர்ந்து விட்டார். பின்னர் அருணகிரிநாதரிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டவர் நிபந்தனைப்படி தம் காதை அறுக்குமாறு வேண்டிக் கொண்டார். ஆனால் அருணகிரியார் அதற்கு ஒப்பவில்லை. வில்லியின் காதை கொய்வது தமது நோக்கமல்ல என்றும், புலவர்களின் காதை அறுத்து அவமதித்து அவர்களுக்கு கொடுமை செய்வதை இனி வில்லிபுத்தூரால் நிறுத்த வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்றும் கூறினார். வில்லிபுத்தூரார் தவறை உணர்ந்தார். மனம் திருந்தினார். தாம் இனி அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றும், பிறரை விமர்சிப்பதை விடுத்து இனி புதிய செய்யுள் வகைகளில் கவனம் செலுத்துவேன் என்றும் கூறி அருணகிரியாரிடம் மன்னிப்பு வேண்டினார். பின்னாளில் அவர் இயற்றியதே வில்லிபுத்தூரார் மகாபாரதம். பாடலும் பொருளும் வில்லிபுத்தூராரும் மற்ற புலவர்களும் அருணகிரிநாதரிடம் அப்பாடலுக்கு பொருள் வேண்ட அதனை விளக்கினார் அருணகிரியார். திதத்தித்தத் என்னும் தாளங்களை கொண்ட திதி திருநடனத்தால் காக்கின்ற தாதை சிவனும், தாத பிரம்மனும், துத்தி படம் கொண்ட தத்தி பாம்பினுடைய தா இடத்தையும், தித நிலை பெற்று தத்து ததும்புகின்ற அத்தி சமுத்திரத்தை பாயாக உடைய ததி தயிரானது தித்தித்ததே தித்திக்கின்றதென்று உண்ட கண்ணனும், துதித்து துதி செய்து வணங்குகின்ற இதத்து பேரின்ப சொரூபியான ஆதி முதல்வனே, தத்தத்து தந்தத்தை உடைய அத்தி ஐராவதம் என்னும் யானையால் வளர்க்கப்பட்ட தத்தை கிளி போன்ற தெய்வ யானைக்கு, தாத தலைவனே தொண்டனே, தீதே தீமையே துதை நெருங்கிய தாது சப்த தாதுக்களால் நிறைந்ததும், அதத்து மரணத்தோடும் உதி பிறப்போடும் தத்தும் பல தத்துக்களோடும் அத்து இசைவுற்றதுமான அத்தி எறும்புகளை மூடிய தித்தி பையாகிய இவ்வுடல், தீ தீயினால் தீ தகிக்கப்படுகின்ற திதி அந்நாளிலே துதி உன்னை துதிக்கும் தீ புத்தி தொத்தது உனக்கே அடிமை செய்ய வேண்டும் என்பதே பொருள் என்று விளக்கினார் அருணகிரியார். இப்பாடல் கந்தரந்தாதியில் 54வது பாடலாக உள்ளது. அந்தாதி வகையில் யமகம் என்னும் வகையைச் சேர்ந்தது. ஒரு பாடலின் இறுதியில் வரும் எழுத்து அசை சி தலை அடி தொடை ஆகியன அடுத்த பாடலின் முதலாக வருவது அந்தாதி. அதாவது அந்தம் ஆதியாகி வருவது அந்தாதி. அந்த வகையில் கந்தனின் அருளை பெறும் வகையில் அவன் அருளால் பாடப்பட்ட கந்தரந்தாதியில் மிகச்சிறப்பான பல பாடல்கள் உள்ளன. அருளுபதேசமும் அட்டமா சித்திகளும் தமிழ் தொண்டும் தவத்தொண்டும் செய்து வந்த அருணகிரியார் தமிழகத்தின் பல இடங்களுக்கும் சென்று பாடல்கள் புனைந்து முருகக் கடவுளை வழிபட்டு வந்தார். பின்னர் முருகன் அவரை சும்மா இரு சொல்லற என்று சொல்ல அவன் வாக்கிற்கேற்ப பல ஆண்டு காலம் தவம் புரிந்தார். அது கண்டு மகிழ்ந்த முருகன் அவரை விராலிமலைக்கு அழைத்தான். இறைவனின் ஆணைக்கேற்ப விராலிமலை சென்று வழிபட்ட அருணகிரிக்கு வள்ளி தேவியானையுடன் காட்சியளித்த குமரன் அவருக்கு அட்டமா சித்திகளையும் அளித்ததுடன் நினைத்த நேரத்தில் நினைத்த உருக்கொள்ளும் வரத்தையும் தந்தான். முருகனின் கருணையில் திளைத்த அருணகிரி பாமாலைகள் புனைந்தார். திருப்புத்தூர், குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, மதுரை, ராமேஸ்வரம், சுவாமிமலை, திருவையாறு தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கினார். திருச்செங்கோட்டிற்கு சென்றவர் முருகன் அழகில் மயங்கி கந்தர் அலங்காரம் படைத்தார். வயலூர் சென்று வள்ளலை வழிபட்டார். திருத்தல யாத்திரைகள் மேற்கொண்டு திருப்புகழ் பாடிய பின் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். அருணையில் அருணகிரி. அங்கே விஜயநகர மன்னர் பரம்பரையில் வந்த பிரபுட தேவராயன் ஆட்சி செய்து வந்தான். சிவபக்தி மிக்க அவனின் அன்புக்கு பாத்திரமானார் அருணகிரியார். அவரை தமது குலகுருவாக மதிக்க தொடங்கினான் மன்னன். இது மன்னனின் அவை புலவனாக இருந்த சம்பந்தாண்டானுக்கு பொறுக்கவில்லை. தேவி உபாசகனான அவன் முருக பக்தனான அருணகிரி புகழ் பெறுவதை விரும்பவில்லை. முருக உபாசகர் என்றும் வில்லிபுத்தூரின் கல்வி சேர்க்கை அடக்கிய பாவலர் என்றும் ஞான புலவர் என்றும் பலவாறாக அருணகிரிநாதர் புகழப்படுவது அவனுக்கு சினத்தை ஏற்படுத்தியது. அருணகிரியை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும், மன்னரின் அரவணைப்பிலிருந்து அவரை பிரித்து அண்ணாமலையிலிருந்து விரட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டான். அதற்கான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அதற்கான வேளையும் வந்தது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.